புனித நல் பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். புனித நல் பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம். புனித நல் பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்தே நடப்போம் நேய வழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்தே நடப்போம் நேய வழி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 26 ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் மகிழ்ச்சியோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மில் யாருமே நரகத்திற்கு செல்ல விரும்புவதில்லை. இன்னைக்கு நரகத்தை பற்றியான ஒரு பயங்கரமான ஒரு அடையாளம் நற்செய்தியில் கொடுக்கப்படுகிறது. நரகத்தில் நம்மளை திங்கிற புழுக்கள் சாகாது, நெருப்பு அணையாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாக உங்களை பாவத்தில் உங்களுடைய கை விழச்சொல்கிறதா, அதை வந்து வெட்டிவிட நீ தயங்காது அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு விளக்கத்தை அங்கே கொடுப்பதாக பார்க்குறோம். நரகம் நமக்கு தேவையில்லை, நாம் விரும்பவில்லை. ஆனால் நரகத்திற்கு செல்லக்கூடிய, நம்ம இட்டு செல்லக்கூடிய செயல்கள் அனைத்தையும் நம்முடைய இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடவுளுடைய படைப்பில் மனிதன் ஏன் உயரிய படைப்பாக பார்க்கப்படுகிறான்? எந்த விலங்கினங்களுக்கும் இல்லாமல் மனிதன் நன்மை தீமையை அறிய கற்றுக்கொண்டிருக்கிறான். இது நல்லது, இது கெட்டது, இந்த செயல்கள் நம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்லும் அப்படிங்கிற அலசி ஆராயக்கூடிய புத்தியை நாம் பெற்றிருக்கிறோம். இருந்தபோதும் நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய செயல்கள் நம்மை பாவத்திற்கு இட்டுச் சொல்கிறது என்று நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அந்த செயலை இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நச்சீதியில் ஒரு அடையாளமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய கையை நீங்கள் வெட்டிக்க நீங்கள் தயங்காதீங்க, உங்கள் காலை வெட்டிக்க தயங்காதீங்க, உங்கள் கண்ணை எடுக்க தயங்காதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதெல்லாம் எந்த செயல்களெல்லாம் என்னை பாவத்திற்கு இட்டுச் சொல்கிறதோ அதை நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இழக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தோம். திருப்பள்ளியிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக, நன்மை நிறைந்தவர்களாக, நல்லவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சிக்க இந்த திருப்பள்ளியிலே சிறப்பாக ஜெபிக்கிற அதே தருணத்தில் வருகிற 1 அக்டோபர் 1 காவேரி கலைத்தொடவகம் கலை காவேரி தொடங்கிய 44th ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக அந்த நாளிலே எங்களுக்காக ஜெபிக்குமாறும் எங்களுடைய பணிக்காக ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நாளிலே மிகச் சிறப்பாக அருட்தந்தை பிரிட்டோ அவர்களுடைய வரிகளில், அவருடைய இயக்கத்தில் ஒரு அற்புதமான திருப்பாடல் 23 அடிப்படையாக கொண்ட ஒரு அற்புதமான தாங்கும் தேவன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பாடலையும் நாங்கள் அன்று KCTC யூடியூப் சேனலிலே வெளியிட இருக்கிறோம். அந்த பாடலை கேட்டு மற்றவர்களுக்கும் அந்த பாடலை பகிர்ந்து ஆண்டவரை பூர்த்தி புகழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த விழாவிற்காகவும் சிறப்பாக எங்களுக்காக ஜெபிக்க இந்த நேரத்தில் சிறப்பாக உங்களை கேட்டு இந்த திருப்பள்ளிக்குள் நாம் செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். துயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே.
ஜெபிப்போமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் ஆடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராகும். உமோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம், பிரிவு 11, இறைவார்த்தைகள் 25-29. அந்நாள்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு, ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கப்படுகின்றேன். அவற்றை கடைபிடிப்போருக்கு மிகுந்த பரிசு உண்டு. தம் தவறுகளை உணர்ந்து கொள்பவர் யார்தாம் என என் அறியா பிழைக்காக என்னை மன்னியும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆணவமிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும். அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான் மாசற்றிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தை மகிழ்விக்கின்றன, இதயத்தை மகிழ்விக்கின்றன, இதயத்தை மகிழ்விக்கின்றன.
இரண்டாம் வாசகம். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளர்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 ஹா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஹல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 ஹா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 38-48 முடிய. யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறிய ஊருள் எவரையாவது பாவத்தில் விழச்செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச்செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச்செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச்செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான இறை சிந்தனையின் நேரத்திலே ஆண்டவருடைய நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு விடுதலையினுடைய செய்தியாக அல்லது ஒரு வாழ்வியல் செய்தியாக நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருப்பதை நாம் ஆழமாய் சிந்திக்கிறோம். ஆரம்பத்திலேயே ஃபாதர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை நமக்கு கொடுத்துட்டார். நரகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரொடக்ஷனில் நம்மளையும் கொஞ்சம் பயமுறுத்தியிருக்கிறாரு. பயந்துட வேண்டாம், ஆனால் நிறைய பேர் பயப்படாமல் இருக்கிறாங்க. நரகம்னு ஒன்று இருக்குதா? இல்லாமல் இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நரகம்னு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டாம். நரகம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வேர்டு வந்து ஒரு புரிதலை கொடுக்கறதுக்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. நாம் அப்படியே மனித எண்ணத்தில் என்ன பார்க்குறோம்னாக்க, ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா அது ஒரு இடத்தை குறித்த இதாக இருந்தால் அந்த இடம் அங்கே இருக்கணும், அந்த லொக்கேஷன். இப்படி தான் நம்மளுடைய பர்செப்ஷன் சொல்லுவாங்க, மைண்டு பர்செப்ஷன். நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த செடி அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும், கொய்யாக்கான்னா அப்படி தான் இருக்கும், தேங்காய்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து பார்த்து நம்ம பார்க்கிறதும் இந்த அறிவும் சேர்ந்து போகிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நரகம்னு சொன்ன உடனேயும் நம்ம என்ன நினைக்கிறோம், நரகம்னா அது எப்படி இருக்கும். அது சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம நிறையா டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுவோம், நரகத்தில் பேயெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம், அது எண்ணெயெல்லாம் காய்ச்சி நீ போய் சொன்னால் உன் வாயில் ஊற்றும் அப்படின்லாம் சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் உணர வைக்கிறோம். நம்ம மறந்துடுறோம், நம்ம நினச்சிக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா குழந்தைங்களுக்கு தானே சொல்கிறோம் அப்படின்னு. ஒரு குழந்தை ஒரு பையன் வந்து இந்த கேட்டகிரிசம் கிளாஸ் நடக்கும்போது அவனுக்கு இந்த வார்த்தை வாயிலே வராது, நரகம்னு வராவே வராது. அவன் நகரம் நகரம்னே சொல்லுவான். அவன் சொன்ன, நகரமும் நரகமாக தான் ஆகிட்டுருக்குது. இப்போது நம்மெல்லாம் நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஏன்னா ஒரு இயல்பான வாழ்வை நம்ம விட்டுட்டு எங்கேயோ நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இது சரின்னு நம்ம நியாயப்படுத்துகிறோம். உடல் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்டர் தண்ணி குடிக்குது, நேச்சுரல் தண்ணியை குடித்தா ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ மழை தண்ணி, இயற்கையான தண்ணி, ஒரு ஆற்றுல ஓடுற தண்ணி இயற்கையான தண்ணி, அதை குடித்தா நமக்கு சளி பிடிச்சிருது. ஏன்னா உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ கெமிக்கல் தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ டசன் அக்செப்ட். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், அது கெட்ட தண்ணின்னு நினைக்கிறோம். நல்ல தண்ணி உள்ளே போகும்போது உள்ளே இருக்கிற கெட்ட தண்ணி என்ன செய்யுது, அந்த நல்ல தண்ணியை உள்ளே விட மாட்டேங்குது, அது உள்ளே விட மாட்டேங்குது. ஆல்ரெடி ஐ ஆம் ஹியர், நான் உள்ளக்க இருக்கிறேன், இந்த பாடியை பிடிச்சி வச்சுருக்கிறேன், அதனால் நீ உள்ளே வர்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு நல்லதை என்ன செய்யுது, அது வெளியில் விரட்டுது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பையன்ட்ட நான் ரூமுக்கு வந்தேன், ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்றான்னு எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் ஆரஞ்சு பழம் சாப்பிடக்கூடாதுன்னா. இது நார்மலாக எல்லாருக்குமே சொல்கிறது தானே, ஃப்ரூட்ஸ் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. ஏன் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லது, பழம் நல்லது, அது உள்ளே போகும்போது ஆல்ரெடி கெமிக்கல் இருக்குது, இது நேச்சுரல் உள்ளே போகும்போது அது வெளியில் ஏற்றுக்க மாட்டேங்குது, அது வந்து என்ன செய்யுது, ஒரு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ நன்மையை நம்ம உள்ளக்க வைக்கணும், மாற்றி ரிவர்ஸில் நம்ம வாழ பழகிக்கொள்ளணும். ஒரு ரிவ்யூ ஒன்று பார்த்தேன், தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடுறாங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறையா கொடுக்குறாங்க. ஃபாதர் கூட கேசியை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு துவக்க உரையில். இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா கேசியில் என்ன நடக்குதுன்னு. காவிரி கம்யூனிகேஷன், இது வந்து எங்கள் டைசிஸோட சென்டர். இது வந்து இங்கேருந்து தான் கலைக்காவிரி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. கலைக்காவிரி அது ஒரு யூனிவர்சிட்டி, கலை கல்லூரியாக பலவிதமான கலைகள் சொல்லியிருக்காங்க. அது திருச்சியில் இருக்குது, அதனுடைய தாய் வீடு தான் இது. இங்கிருந்து தான் இது உருவாகி அதனுடைய மறை மாவட்டம் சார்பாக மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முயற்சிகளை எடுக்கிறது இந்த காவிரி கம்யூனிகேஷன், காவிரி கலை தொடர்பு அப்படின்னு சொல்லி வச்சு இந்த பல ஃபாதர் தலைமையில் செய்துட்ருக்குறாங்க. அதனுடைய விழாவை தான் அவங்க கொண்டாட போகிறாங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் வரதாக இருந்தால் ஃப்ளைட் பிடிச்சி வாங்க, வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேர் ஆவலாக இருக்கிறீங்க, அந்த செய்திகளை இருக்கிறீங்க. ஃப்ளைட்ஸ் எல்லாம் இந்தியாவில் கூட நேற்று ஃப்ளைட்டு ஃபாரினர்ஸை வந்து வெல்கம் பண்ணதுக்கு வெளிநாட்டுக்காரங்களை வரவழைக்கிறாங்க. இப்போ நான் ஃப்ளைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சூழலெலாம் நான் சரியாகும் போது கண்டிப்பாக நம்ம ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ள முடியும். நாங்கள் அங்கே வருவோம், நீங்கள் இங்கே வருவீங்க, நடக்கலாம். அதனால் இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தொலைத்தொடர்பு முயற்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பணி. இது வந்து நாங்கள் இவங்களோட சேர்ந்து பணி செய்யும் போது தான் தெரியுது. நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதோ கேமராவுக்கு முன்னாடி எல்லாம் நடிச்சிடறாங்கன்னு, பட் இட்ஸ் டிஃபிகல்ட். ஏன்னா அதுக்கு எல்லாம் சரியாக இருக்கணும், ஒளி வைக்கணும், சவுண்டு நல்லா இருக்கணும். இது ஒன்று ஒரு ப்ரோக்ராமுக்கும் அந்த மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஒன்று ஒன்றையும் பார்த்து செய்கிறதுங்கிறது வெளியில் தெரியாமல் உள்ளக்க செய்கிற ஒரு மிகப்பெரிய பணியாக அவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து ஜெபிங்க. நிறைய பொருள் உதவியும் அவங்களுக்கு செலவாயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு டீமை வச்சு செய்கிறதுனா அவங்களுக்கு சாப்பாடு, மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, இப்படி நிறைய விஷயங்கள். நம்ம டைரக்ட் எவாஞ்சலைசேஷன் அப்படி செய்கிறதுக்கு வந்து கோயில் கட்டுறோம் அப்படின்றதுக்கு நிறைய பேர் உதவி செய்ய தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மறைமுகமாக நற்செய்தி பணி நடந்துகிட்டு இருக்குது வேறு விதத்தில். அதுக்காகவும் சில பேர் உதவி செய்கிறதுக்கு உங்கள் ஆண்டவர் உந்தி தள்ளுவார். தள்ளினார்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கும் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அன்புக்குரியவர்களை, எதுக்காக இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோன்னா, ஆண்டவருடைய பணிகள் எப்படியெல்லாம் இருக்குது, இப்போ இந்த நகரத்தில் நம்ம வாழக்கூடிய இந்த நகரத்தில் எப்படி நாம் வந்து ஒரு 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 தகுதியான நிலையில் நம்மை வாழ்வித்து கொள்வது, அதுக்காகத்தான் இந்த முயற்சி எல்லாமே. இல்லைன்னா இதெல்லாம் எதுக்கு செய்யணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகலாமே, ஏன் இந்த பணிகள் இப்படியெல்லாம் அப்படின்னா, டு மேக் ஒன் செல்ஃப் பர்ஃபெக்ட். நம்ம இப்போ ஓட முடியாது. நம்ம போய் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பற்றி நான் சொன்னேன், அதில் ஒரு ரிவ்யூ ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்வைவர் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி இப்போ போடுறாங்க. அந்த சர்வைவரில் என்ன நடக்க போகுதுன்னு ஒருத்தர் ரிவ்யூ கொடுக்குறார். அதாவது நம்மளாம் நாட்டுக்கு காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தோம் ஆரம்ப காலத்தில். மக்கள் வந்து இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. இப்போ அந்த வாழ்க்கை மாறிடுச்சு. வாழ்க்கை மாறி இப்போ எப்படி வந்துட்டோம்னா, எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டோம். நீங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருங்க, நாங்களாம் வந்து நாட்டுக்குள்ளே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இயற்கையை விட்டு தள்ளி வந்து இயற்கையே இப்போது அழித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நம்ம என்வாயன்மெண்ட் டேலாம் கொண்டாடுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நம்ம அப்படி தான் செய்துட்ருக்குறோம். அன்றைக்கி கூட ஒரு ஃபாதர் வந்தப்போ சொன்னார், நல்லா க்ரீனிஷாக வச்சுருக்கிறீங்க இந்த ஏரியாவை அப்படின்னு. கொஞ்சம்தான் வச்சுருக்கிறோம், நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் மண் கொட்டி ஒரு செடி வைக்க முடியுமோ நாங்கள் வைக்கிறோம். ஸோ அதுவே ஒருத்தருடைய பார்வையில் வந்து பெருசாக தெரியுது அப்படின்னா, இன்னும் இயற்கைக்குள்ளேயே நம்ம இருக்கிறது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இல்லையா. அப்போது இந்த ஆனந்தத்தெல்லாம் நம்ம விட்டுட்டோம், அதை அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு சில நபர்களை கொண்டு போய் வைக்கிறதாகவும், அவங்க வந்து அந்த இயற்கையோடு எப்படி போராடுறாங்க, இந்த போராட்டமான வாழ்க்கை தான் நமக்கு முன்னாடி இருந்தது. இப்போ இன்றைக்கி அந்த போராட்டம்லாம் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டு நம்ம வந்து நான் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். நான் தான், நான் மட்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த உணர்வு எண்ணம் எண்ணம் செயல், இப்படி ஒரு சர்க்கிளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி அந்த ஆண்டவரை அதைத்தான் உடைக்க விரும்புகிறார், அந்த எண்ணத்தை தான் உடைக்க விரும்புகிறார். அப்போது இந்த அருமையான நேரத்தில் கூட இந்த முதல் வாசகம், மூன்று வாசகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ஒரு நான் எப்போதுமே சொல்லுவேன், மூணுக்கும் ஒரு லைன் ஓடிக்கிட்டே இருக்கும். முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க, மோசே வந்து ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து 70 மூப்பருக்கு பர்மிஷன் கொடுக்குறார். ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அப்படி இறைவாக்கு உரைக்கிற போது அவர் ஒரு இடத்துல ஸ்பாட்டில் தான் கூப்பிட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு. பாளையம் அப்படிங்கிறது வந்து மக்கள் தங்கியிருக்கிற இடம், அது வந்து ரெசிடென்ஸ். இது வந்து ஆண்டவர் இருக்கிற கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த சம்பவம் நடக்குது. ஆனால் பாளையத்தில் ரெண்டு பேர் தங்கிட்டாங்க, இந்த இடத்துக்கு வரல. வராத ரெண்டு பேர் அங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, இறைவாக்கு உரைக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவங்க அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அப்போது ஆவியானவர் இறங்கும் போது அந்த இறைவாக்கு உரைக்கிற அனுபவம். இப்போ இதை பார்த்துட்டு ரெண்டு பேர் இயேசுவோட இது மோசையோடு இருந்த அந்த அடியார் ஜோசுவா என்ன சொல்கிறாரு, அங்கே மோசையின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். அங்கே ரெண்டு பேர் இறைவாக்கு உரைச்சிட்டு இருக்கான், அவனை நிப்பாட்டு. அப்போது இவர் மோசே எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மையான மனுஷன் பாருங்கள். அவர் சொல்கிறாரு மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி. பாருங்களேன் எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம். ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. அப்போது நாம் வந்து நீதான் 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 ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, கடவுள் யாருக்கெல்லாம் தன் ஆவியை கொடுத்து இறைவாக்கினராகும் நினைக்கிறாரோ அது எவ்வளோ சந்தோஷமான செய்தி. அதை போய் நம்ம தடுத்து நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி அதை செய்யலை அவர். அப்போது இவர் எப்படி கடவுளுடைய அந்த ஆவிக்குரிய செயல்பாட்டை புரிந்து கொண்டார் மோசே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த இருவரை பற்றிய ஒரு செயலை தான் இங்கே பார்க்குறோம். அப்போது எங்கேயோ ஒருத்தர் கடவுளுடைய காரியத்தை செயல்படுத்த அழைக்கப்படுறீங்க, நம்ம எல்லாருமே அழைக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த அந்த அந்த தள் அந்த ரெண்டு பேரை வெளியில் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே ரவுண்ட் பண்ணுறோம். அப்படியே நீங்கள் செல்வர்களை பற்றி ரெண்டாவது வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, செல்வர்களே கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வரப்போகும் இளைஞனை நினைத்து அலறி அழுங்கள் அப்படின்னு ஒரு வாசகம் நீங்கள் வாசிக்கும் போது கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த செல்வர்களை பற்றி ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா, இந்த யார் இந்த செல்வர்கள், இந்த செல்வர்கள் எப்படி செல்வம் சேர்க்குறாங்க, அதிகமான நிலையில் அதாவது இந்த மெஜாரிட்டி எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்தவங்கள தள்ளிடுவாங்க, அடுத்தவங்கள வெளியில் தள்ளிட்டு தான் தான் அந்த பிஸ்னஸில் நிற்கணும், தான் தான் அதை ஜெயிக்கணும், தான் தான் வந்து அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் என்ன நான் தான் எடுக்கணும். அப்போ அதை எடுக்கக்கூடாதபடிக்கு மற்றவங்களை தடுத்து நிறுத்துறது, அவங்கள இழிவுபடுத்துறது, அதுதான் பாருங்கள் அதை சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நீங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அப்போ சம்பளம் கொடுக்கும்போது அவனுக்கு 100 ரூபா கொடுக்கணுன்னா நம்ம 100 ரூபா கொடுக்கணும், அவனுக்கு உனக்கு 50 ரூபா தான், நீ என்ன ஒழுங்காக வேலை செய்யலை, உனக்கு 60 ரூபா தான், பிறகு மீதி காசை நம்ம எடுத்து வச்சுக்கிறது. அப்போ ஏழைகளுக்கு உழைக்கிறவர்களுக்கு உரியதை கொடுக்காமல் பிடித்து வைக்கிறது, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைக்கிறது. உண்மையாகவே ஏழைகளுக்கெல்லாம் அந்த சாமானியர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பெருந்தன்மை பல நேரம் பெரியவங்களுக்கு வரதில்லை, இந்த பணக்கார நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் வரதில்லை, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸப்ஷன் இருக்குது, அங்கே கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறாங்க, வி ரியலி அப்ரிஷியேட் தம், பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் செல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா அவங்க அப்படி சிறுக சிறுக சேர்த்ததுனால தான் அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அவங்க கடவுளுடைய திட்டத்தின்படி வர 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 அவங்க செலவு செய்துட்டு கடவுளுடைய காரியத்துக்கு இப்போ இதுக்கு அதுக்குன்னு அவங்க போட்டுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய செல்வம் அவ்வளோ தூரத்துக்கு சேமிக்க முடியாது, அவங்களுக்கு நிற்காத செல்வம். ஏன்னா வர வர அவங்க கடவுளுடைய திட்டத்திற்கு தங்களை கையளிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அவங்க நிறைவாகவும் இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, செல்வர்களாகவும் இருப்பாங்க. அப்போ இந்த செல்வர்கள்னு சொல்லக்கூடியவங்க கொடுக்காதவங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்கிறவங்க. அவங்க சொல்லுது பைபிள் சொல்லுது பாருங்கள், அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவி கேட்டுள்ளது, இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். எல்லாம் இதுக்காகத்தான் அவங்க சேர்த்து வைக்கிறார். நம்முடைய நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் பேசும், அதெல்லாம் நம்ம யாருன்னு பேசும், தகுதியை மீறிய சில பொருட்களை வாங்கி வைக்கிறது, தேவையற்ற பொருட்களை வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த செல்வர்கள் யார் அப்படின்ற அடிப்படை அந்த வட்டத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது பிறரை தள்ளிய நிலையில் இருக்கிறவங்க, அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தி. இப்போ அடுத்ததாக நம்ம மாற்கு நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட நற்செய்திக்குள்ளே வருகிற போது அங்கேயும் பார்க்குறோம் பாருங்கள், நீங்கள் யாரை தள்ளக்கூடாது, இச்சிறியோருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. இந்த எந்திர கல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த ரசம் பிழியறதுக்காக ஒரு பெரிய பெரிய கற்களை வச்சு அதில் கழுதைகளை வச்சு சுத்த வைப்பாங்க, அது ரொம்ப கடினமான கல், அது அந்த கல்லை கட்டிட்டு யாருதுன்னா எவனும் எந்திரிச்சு வரவே முடியாது. அப்போது ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை இங்கே வைக்கிறாரு அப்படின்னு பார்க்குறபோது, அந்த எந்திரக்கல்லினுடைய அடையாளம் அந்த இச்சிறியோருள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யோசிக்க வைக்க, இச்சிறியோருள் யார், அந்த சிறியோர், சிறியோர்னால் சின்ன பிள்ளைகளை அவர் சொல்கிறாரா, இல்லை அவர் சிறியோர்னு சொல்கிறது வந்து எளிய உள்ளத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரை நோக்கி வரத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க, இப்படி பாவ நிலையிலிருந்து ஆண்டவருக்குள்ளே வர பாடுபடுறவங்க, இவங்கள தான் ஆண்டவர் சிறியோர்னு சொல்கிறார். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் என்ன செய்திடக்கூடாது, நம்மளுடைய பெருமையை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு சாரார் அப்படி தான் செய்துகிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் வெளியில் போயிடு, சர்ச்சுக்குள்ளே எல்லாம் நல்லவன் தான் வந்து நிற்கணும். பாப்பரசர் நம்முடைய போப்பாண்டவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், இந்த ஓரணிச்சரிக்கையாளர்களை பற்றி ஒரு அழுத்தமான கேள்வி கேட்கப்பட்ட போது, இவர்களை குறித்து தீர்ப்பிட நான் யார் அப்படின்னார். ரொம்ப ஒரு அருமையான பதில் அது, நான் யார் தீர்ப்பிடுறதுக்கு, ஏன்னா எதுவுமே புரியலை நமக்கு. உடனே என்ன சொல்லிட்டாங்க, பாப்பரசரே ஓரணிச்சரிக்கையை அங்கீகரிச்சிட்டாருன்னு வேறொரு செய்தியை பரப்புகிறாங்க. பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, நோய் உற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை, ஆண்டவர் அதை தானே சொன்னார், அப்போ கதவுகளை திறந்து விடுங்க, நோய் உற்றவங்க உள்ளே வரட்டும். நாம் என்ன செய்கிறோம், நல்லவங்களுக்கு தான் சர்ச்சு. இன்றைக்கி ஒரு கிராமத்துலேயோ ஒரு ஊர்லேயோ யாரோ ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன செய்கிறோம், பிராண்ட் பண்ணுறோம். அவங்கள பிராண்ட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், தூக்கி வெளியில் வச்சிடறோம். அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, ஓகே பாவம் பண்ணிட்டாங்க, என்ன செய்கிறது இப்போது, அவங்க பாவத்தை மனம் வருந்துறாங்க, அவங்க மாறி வாழ்கிறன்னு நினைக்கிறாங்க, அப்போ என்ன செய்யணும் அவங்களுக்கு, நம்ம கையை விரித்து தான் ஆகணும். அப்போ எத்தனை தடவை மன்னிக்கிறது, இது மாதிரி ஊரே நாசமாக போயிடுமே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, எத்தனை தடவை மன்னிக்கணும், 70 முறை மன்னிச்சிக்கிட்டே இரு. அப்போ ஆண்டவர் பிறரை குறித்த ஒரு கருத்தியலுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படிங்கிறார். இப்போ நகரம் அப்படிங்கிற வார்த்தை நான் ஆரம்பித்தேன், நரகம் அப்படிங்கிறது நகரமாக மாறியிருக்கு. இப்போ நகரத்தினுடைய பாணி என்னென்னா, எல்லாரையும் வெளியில் தள்ளிட்டு நாம் மட்டும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை. அப்படி வாழ்ந்தினா நமக்கு கிடைக்க போகிறது வேதனை தான். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு குடும்பம் இருக்கிறோம், உள்ளே போன உடனே என்ன செய்கிறோம், கணவன் மனைவி இன்றைக்கி என்ன நகர வாழ்க்கைக்குள்ளே இருந்து ஒரு தாய்க்கு ஒரு தாய் தந்தை இருக்க ஒரு மகனாக ஒரு மகளாக பிறந்து வாழ்கிற பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட் எப்படி மாறி இருக்கிறதுனா, ஒரு வீட்டுக்குள்ளே போனோடனே டிஸ்ட்ரக்ஷன், அந்த வீட்டை முழுசாக அழிச்சிட்டு எல்லா மாமியாரை மாமனார் தள்ளிட்டு இங்கிட்டு மற்றவங்களெல்லாம் தள்ளிட்டு அந்த இடத்துல நாம் உட்காரணும். இந்த மனநிலையே தவறாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இயேசு தனி ஒருவராக இறங்கி வந்தார். அவர் கூட 12 பேரை கண்டிப்பாக நீ போய் செலக்ட் பண்ணணும்னு தந்தை சொன்னாரா தெரியல, ஆனால் இவர் வந்த உடனேயும் ஹி கலெக்டட் பீப்புள், கூட்டி சேர்க்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னார். மந்தையை சிதறடிக்க இல்லை, நான் கூட்டி சேர்க்க வந்தேன் அப்படின்னார். அப்போ அவருடைய ஆட்டிடியூடுக்குள்ளே ஜீசஸுடைய ஆட்டிடியூடு இது தான், மனப்பாங்குன்னு சொல்கிறோம், ஆட்டிடியூடு தான் அந்த மனப்பாங்கு, இப்படி தான் இருக்கணும் நமக்கும். அப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது கணவனுடைய, அதான் நாங்கள் எப்போதுமே நான் வந்து திருமணத்தில் யாராவது பிரச்சனைன்னு வந்தால் நான் இப்படி தான் சொல்லுவேன், நான் புதுமண தம்பதியருக்கு நான் சொல்லக்கூடியது, இதுவரைக்கும் உன் தாய் தந்தையே நீ அன்பு செய்த, நீ அன்பு செய்கிறவங்களே அன்பு செய்தால் அதனால் என்ன இருக்குதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார். அப்போ இதுவரைக்கும் நீ அன்பு செய்யாத ஒரு புது ஜீவன் உள்ளே வருது மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே பார்க்கணும், கணவனும் பார்க்கணும் மனைவியும் பார்க்கணும், ரெண்டு பேருமே மாற்றி அன்பு செய்யணும். மாற்றி அன்பு செய்யும் போது தான், நான் இதுவரைக்கும் நான் என் தாய் தந்தையை தாய் தந்தையாக பார்த்தேன், இப்போ நான் உன் தாய் தந்தையரை தாய் தந்தையராக பார்க்குறேன், நீ என்னுடைய தாய் தந்தையரை நீ உன் தாய் தந்தையராக பாரு அப்படின்னு பார்த்தா எந்த குடும்பமாவது உடைய முடியுமா? அப்போ இது ச சேலஞ்சு. அவங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நாம் அன்பு செய்வோம், அவங்களுக்கு பார்த்து வாங்கி கொடுப்போம். ஒரு குடும்பத்தில் வந்து சொன்னாங்க, ஒரு மருமகளாக இல்லை மகளாக தான் என்னை இருக்கிறாங்க அவங்க, என்னை பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு மாமியார் ஒரு மருமகளை பற்றி சொல்லும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் ஆட்டிடியூட். அப்போ அவங்களுக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்து செய்யும் போது வரக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது பாருங்களேன் அந்த குடும்பங்களை. இதுதான் ஆண்டவருடைய அந்த மனப்பாங்கு, நம்ம அதை செயல்படுத்துகிறோம். அப்போ பாருங்கள், இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி விரும்புகிறாரு, அதுதான் அவர் சொல்கிறாரு. உங்கள் உடம்பெல்லாம் ஆண்டவர் நான் கொடுத்துருக்குறேன், கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், எதுக்கு இந்த உலக இன்பத்தை சுவைக்கிறதுக்காக இல்லைப்பா, இந்த உறுப்புகளை வச்சு நன்மை செய்கிறதுக்கு. அதனால தான் அவர் ரொம்ப இதாக பேசுகிறாரு, டிஸ்டிங்டிவாக பேசுகிறாரு. இந்த கை உனக்கு பாவம் செஞ்சுனா வெட்டிடு, கண் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறார். அதுக்காக நம்ம வந்து கண்ணை எடுத்துரு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. எவ்ரி பார்ட் ஆஃப் அவர் ஆஸ்பெக்ட், நம்மளுடைய ஃபிசிக்கல் செல்ஃப், நம்முடைய உள்ள எண்ணம், நம்மளுடைய எல்லாமே பிறருக்காக அது பயன்படுத்தப்படணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு அடிக்கோடி இருக்கிற ஒரு விஷயம் பாருங்களேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம நீ செய்யலைன்னா ஆண்டவர் உன்னை அடிப்பார். அதுதான் நரகம். நரகம்ங்கிறது இருக்குதானா? இருக்குது. தெர் இஸ் அ பிளேஸ். நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு ஏரியா கிடையாது, அப்படி கிடையாது. இது ஸ்டேட்டஸ். இப்போ நீங்கள் யாருமே உங்கள்கிட்ட பேசலைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் யாருமே பேசலை, நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுடைய உரிய நண்பர் வந்து உங்கள்கிட்ட பேசலை, உங்களை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு போகிறாரு, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், நெருக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட், வாட் எவர் மேபி, எப்படி இருக்கும் உங்கள் மனசு? அப்படியே போட்டு புளியும். இதுதான் நீங்கள் இறந்த பிற்பாடு நடக்கும். இறந்த பிற்பாடு இந்த ஆத்துமாவால் யாரையுமே டச் பண்ண முடியாது, யாரையுமே இன்டராக்ட் பண்ண முடியாது. நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஏரியா ஆண்டவருடைய ஏரியா தான். அப்போ அந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்காது. அப்போ இந்த சோல் என்ன செய்யும்னா, தனிமையில் அப்படியே ஒரு அலைய ஆரம்பிக்கும். அந்த வெறுமையினுடைய அழுத்தம் என்னங்கிறத இப்போவே நீங்கள் உணர முடியும். நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டாங்கன்னா வார்த்தையில் தான் பேசுகிறாங்க, அடிக்கலை. நமக்கு உள்ளவங்க அப்படியே இருக்குதே, அப்படியே வலிக்குதே, பயப்படுதே, ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு. இதெல்லாம் நடக்கும், ஏன்னா உடம்பு தான் செத்து போகும், ஆத்மா அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு உள்ள என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நடக்க போகுது ஆஃப்டர் த டெத் ஆல்சோ. அப்போது இறுக்கமான ஒரு நிலை எல்லாமே அதில் இருக்கும். அந்த சோல் வந்து சஃபர் பண்ணும். சோல் சஃபரிங்கை வந்து இப்போவே நம்ம உணர பழகிக்கொள்ளணும். இந்த சோல் எப்படி சஃபர் ஆகுது, இப்போது உலக காரியத்துக்காக சஃபர் ஆகுது, அப்போது வேறு ஒன்றுக்காக சஃபர் பண்ணும். அப்போ எதுவுமே இல்லாத நிலையில் உன் ஆத்மா ஒரு நிலைக்குள்ளே போய் கடக்கும் பாருங்க, அதுதான் நரகம். அந்த நரகம் வந்து இன்எக்ஸ்பிளிக்கபிள்னு சொல்லுவாங்க, அதை விவரிக்க முடியாத ஒரு வேதனை அது. அதனால தான் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருங்க, எதிர்த்து நில்லுங்க, இந்த உடலை எதிர்த்து போராடுங்க அப்படிலாம் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு பிள்ளை வந்து எங்கள் டியூஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற குட்டி பிள்ளை, அது வந்து அதிகிட்ட கேட்டேன், டீச்சர்ஸ் வந்து அடிக்குது, அவங்க சொல்லிக் கொடுக்குற டீச்சர் வந்து அடிக்கிறாங்க. நான் அடிச்சிட்டேன் ஃபாதர், அது ஒழுங்காக படிக்க மாட்டேங்க. நான் சொன்னேன், குழந்தைங்களை அடிக்காதீங்கம்மா, அடிக்காமல் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்துச்சு. நீ ஒழுங்காக படிக்கணும், ஒழுங்காக படிக்கலைன்னா அடிப்பாங்க டீச்சர். உன்னை அடித்தாதான் படிப்பியா இல்லை அடிக்காமல் படிப்பியா? நான் கேட்டேன், குழந்தைகிட்ட கேட்குறேன், அடித்தாதான் படிப்பியா இல்லை அடிக்காமல் படிப்பியா? அது இப்படியே பார்த்துட்டு அடித்தா தான் படிப்பேன் அப்படின்ருச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு பதிலை குழந்தைங்க கொடுப்பாங்க, அடித்தா தான் படிப்பேன் அப்படின்ருச்சு. அப்புறம் ரெண்டு நாள் கழித்து வந்து அவங்க அம்மா என்ன சொன்னிச்சோ தெரியல, அப்புறம் அவங்க வராங்க வந்து, சாரி ஃபாதர், நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு. குழந்தைங்க அப்படி தான். அப்போ பாருங்கள், நம்மால் ஆண்டவர் அதே கேள்வி தான் கேட்குறாரு, நீ உன்னை உதச்சா தான் ஒழுங்காக இருப்பியா? ஆண்டவர் உதைக்கும் போது எல்லாமே கையை விட்டு போயிடும். இப்போ குழந்தைங்க படிக்கிறதுக்கு அடிக்கிறோம் அது வேறு, ஆனால் ஆண்டவர் அடிப்பார் பாருங்கள் நம்மளை, அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. திருப்பியெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இப்போவே அவர் கண்டித்து திருத்துவதை அறிந்து மாற்றிக்கொள். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, நீ உன்னுடைய இயல்பு நான் அப்படிங்கிற அந்த நான் தான் அப்படிங்கிறத விட்டுட்டு நீ என்ன செய், வெளியில் ஓடிவா, வெளியில் ஓடிவா. ஆண்டவர் அதான் விரும்புகிறாரு. திருப்பாடல் 49:10 சொல்லுது, அறிவிலிகளும் மதிகேடரும் மாண்டழிவது போல ஞானமுள்ளோரும் உயிர் துறப்பதை நாம் காண்கிறோம் என்றோ, அவர்கள் எல்லோருமே தத்தம் செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கின்றனர். எல்லாருமே மடிவதை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஞானமுள்ளோர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய செல்வத்தை பிறருக்கு விட்டு செல்கிறாங்க. செல்வம்னு நம்ம சொல்கிறது பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும், அறிவு ஆற்றல். ஒரு நல்ல ஒரு மருத்துவ ஞானம் இருக்குதுன்னா அது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும் அவர், அப்போ தான் அது ஃபாலோ அப் ஆகும். நீதிமொழிகள் 17:5 சொல்லுது, ஏழையை ஏளனம் செய்கிறவன் அவரை உண்டாக்கினவரையே இகழுகிறார், பிறருடைய இக்கட்டை பார்த்து மகிழ்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். அப்போ அடுத்தவங்களுடைய கண்ணில் நமக்கு வந்து படுது, ஏழையினுடைய அந்த நிலை படுதுன்னா உடனே என்ன செய்யணும், நம்மால் என்ன செய்ய முடியுங்கிறது தான். ஒரு துன்பப்படுறவங்களுடைய நிலையை நம்ம பார்க்குறோன்னா உடனே என்ன செய்யணும், அதை யோசிக்கணும். இசையா 5:8, வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு, பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ. இப்போ அடுத்தவங்களுக்கு உரியதை அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் தனக்கு தானே எடுத்துக்கொள்கிற எல்லோருமே, இந்த பிறர் என்கிற நிலை உணர முடியாதவர்களுக்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறோம். சீராக்கி ஞானம் 29:1, இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர், பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்க. தொடக்க நூல் 4:7 காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நன்மை செய்யாமல் போனால் உன்மேல் பாவம் வேட்கொண்டு நீ என்ன செய்யணும், அதை அடக்கி ஆள வேண்டும். அந்த பாவம் வந்து நம்ம மேலே அது அப்படியே வேட்கையோடு நிற்கும். வேட்கைனா என்ன, நாய் வந்து எப்போ பார்த்தாலும் நாக்கு தொங்க வெயில் நேரத்தில் ஒரு வேட்கை தாகம், அது மாதிரி நம்ம அலைய வேண்டியிருக்கும். சீராக்கி ஞானம் 29:1 சொல்லுது, இதை சொல்லிட்டோம். லூக்கா நற்செய்தி 16:12 நம்ம பார்க்குறோம், பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் பார்த்தீங்களா? அப்போ அடுத்தவர்களுக்கு உரிய காரியத்தில் நீ அக்கறையாக இரு, அதை கையாளுவதில் நீ கருத்தாயிரு. ரோமையர் 2:1 சொல்லுது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும், நீங்கள் யாராக வேணால் இருந்துக்கோ, சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை, ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. அதனால தான் ஆண்டவர் நம்ம அடுத்தவங்களுக்கு தீர்ப்பளிக்கிறதெல்லாம் ஓரமாக நிப்பாட்டிட்டு, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய செயலை எப்படி மாற்ற முடியும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்தித்து செயல்படுகிற போது கடவுள் உங்களை காப்பாற்றுவதற்கான வழிகளை உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் இந்த உலகத்தில் அடுத்தவர் மீது அக்கறை கொண்டு இருக்கணும், ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம சுயநலமாக இருக்கணும். எந்த விஷயம்னா, நான் ஒழுங்காக இருக்கிறேன்னான்னு பார்க்குற அந்த விஷயத்தில், நான் ஒழுங்காக இருக்கிறேன்னா, நான் செயல்படுகிறேன்னா, நான் கடவுளுடைய திட்டத்தில் நிற்கிறேன்னா, இந்த விஷயத்தில் மட்டும்தான் நான் என்கிற அந்த ஒரு வார்த்தை நமக்குரியதாய் மாறணும். நாம் வந்து மற்ற இதிலெல்லாம் நான் வச்சுட்டு நம்மை குறித்த சிந்தனைக்குள்ளே போகும்போது மட்டும், நீ அவன் அவள் என்று மற்றவர்களை குறித்து சிந்தித்து நம்மை இழந்து விடக்கூடாது. இந்த ஒரு புரிதலோடு இந்த தியானத்துக்குள்ள, இந்த செய்திக்குள்ளே போயிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய செயல் எப்படி ஆண்டவருக்குள்ளே கடந்து போகிற பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுடைய மனப்பாங்கை மாற்றி கடவுளுக்கு உகந்த சாட்சியாய் மாறுவீங்க. இந்த ஒரு மாற்றத்தை இறைவன் உங்களுக்கு நிறைவாய் கொடுத்து அவருக்கு உகந்த பாத்திரமாக உங்களை மாற்ற உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே, பலிபீடம் நோக்கி வருகின்றோம், பலி பொருளாய் உம்மில் பலன் தரவே, எம்மை பலியாக முழுதும் தந்தோம், எம்மை பலியாக முழுதும் தந்தோம். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசியனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எது நோக்குகின்றோ. ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளில் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களாடவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடோ என்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றிரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் நம்மை நெறிப்படுத்துவதை ஒவ்வொரு திருப்பலையிலும் வருகிற வாசகங்கள் வழியாக அறிந்து கொள்கிறோம். அதை கேட்கிற போது நம் வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி நாம் அதை நம்மை நெறிப்படுத்த முயற்சிக்க ஆண்டவர் இதோ நம்ம முயற்சிக்கிறோமா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். இதோ ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை ஏற்று நம்மை மாற்றிக்கொள்ள பலப்படுத்த ஆண்டவருக்குள் ஒரு புதிய ஒரு இனமாக நாமும் நம்முடைய குடும்பமும் மாற இதோ இந்த பாடலில் இணைந்து மன்றாடி ஆண்டவரிடத்தில் பலன் கேட்டு ஜெபிப்போம்.
என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும்.
ஆண்டவர் எண்ணங்களையும் எண்ணத்தினாலே உருவாகிற வார்த்தை அதன் வழியாக வெளிப்படுகிற செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இதோ ஆண்டவருக்கு உகந்த வார்த்தையாக ஆண்டவருக்கு உகந்த எண்ணமாக நம்முடைய எண்ணங்கள் மாறி அவர் விரும்பிய ஒரு இறையாட்சியை நாம் படைத்து அவருக்கு முன்பாக தகுதியுள்ள பிள்ளைகளாக நிற்க ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி பாடி மன்றாடுவோம்.
துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது, துணிகர பாவ கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய், வசனம் தியானிப்பதால் வாழ்வேன் பரிசுத்தமாய். ஏசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிறேன், ஏசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிறேன். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும்.
ஆண்டவர் இதோ தனக்குரிய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. விண்ணிலிருந்து அவருடைய கண்கள் இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இதோ தன்னுடைய வேலையை செய்கிறவன் யார்? ஆண்டவர் தேடுகிறவராய் இருக்கிறார். இதோ அவர் தேடுகிற போது நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கவும் அவருடைய வழியில் நாம் சென்று கொண்டிருக்கவும் அவர் விரும்புகிற விதமான ஒரு அரசை அமைக்கவும் இதோ நாம் செயல்பட தேவரீர் நம்முடைய இதயத்தை தூண்டி எழுப்பும்படியாக ஆவியானவர் நம்மை நிரப்ப மன்றாடி செபிப்போம்.
வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன், உம் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன், உம் பாதையில் நடப்பதினால் ஞானம் பெறுகின்றேன். ஏசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிறே, ஏசையா இரட்சகரே இரத்தத்தால் கழுவினிறே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உமக்கு உகந்ததாகட்டும்.
இயேசையா இரட்சகரே, இரத்தத்தால் கழுவினிரே. 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 அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே, மனுக்குலத்தை படைத்ததோடு அல்லாமல் மனுக்குலத்தை மீட்பதற்கான திட்டத்தையும் வகுத்து ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அந்த நேரத்திலே, இதோ பல்லாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் அந்த திட்டத்தை நோக்கிய பயணத்தை துவங்கினீரப்பா. இன்று வரைக்கும் நீர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நாங்களும் அந்த திட்டத்தை அறிந்தோ அறியாமலோ பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த மறை நிகழ்வுகளையெல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிற திருப்பலிகள், நாங்கள் சிந்திக்கிற தியானிக்கிற இறை வார்த்தைகள், நாங்கள் உண்டு மகிழ்கிற உம் திருமகனினுடைய அந்த திருவுடல் திருரத்த அபிஷேகங்கள் அனைத்தையும் நாங்கள் இதோ இந்த வேளையிலே ஆசீர்வாதமாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்தும் அருமருந்தாக இவைகள் கடந்து செல்லட்டும். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இதோ நாங்கள் மனதளவில் மட்டும் நினைத்து கொண்டிருக்காமல் செயலளவிலும் சிந்தித்து அப்படியாக இருந்து உமக்கு மாற்றி கொடுக்க எங்களுடைய ஞான கண்களை திறப்பீராக, அறிவு கண்களை திறப்பீராக. உலகத்தை கடந்த ஒரு அபிஷேகம் உண்டு என்பதை அறிந்து செயல்பட ஆண்டவரே, உலகத்தை கடந்த அதோ அந்த இடத்திலே ஒரு வேதனையும் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து அதற்கு பயந்து அல்ல, மாறாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து மகிழ்ந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற தேவரீர் எங்களுக்கு இதோ உதவி செய்வீராக. உடைய ஞானத்தால் எங்களை நிரப்புவீராக. இதோ இந்த நேரம் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய இதயங்களிலும் நீர் உண்மையாக கடந்து சென்று அவர்கள் உண்மையை காண தேவரீர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. பரிசுத்த இரக்கம் அப்படியாய் செய்வதற்காகவும், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காகவும், உலகத்தை அல்ல மாறாக இதோ எங்களை உருவாக்கிய ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிற அந்த இனமாக எங்களுடைய குடும்பமும் இதோ எங்களுடைய வழித்தோன்றல்களும் நாங்கள் உமக்கே ஊழியம் செய்ய தேவரீர் எங்களையும் பயன்படுத்துவீராக. பயனற்ற ஊழியர்கள் நாங்கள், இதோ செய்ய வேண்டியதைத்தானே செய்தோம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவர் தாமே எங்களை பயன்படுத்துகிற அதோ அந்த நேரத்திற்காகவும், எங்களை உருமாற்றுகிற இதோ அந்த கிருபைக்காகவும், எங்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கப் போகிற அந்த பேரின்பத்திற்காகவும் நன்றி செலுத்தி இதோ எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமே.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. நாளும் பொழுதும் நாதன் முந்தன் பாதம் தேடினேன்.
வாழும் எந்த தேவன் உந்தன் கீதம் பாடினேன். நாளும் பொழுதும் நாதன் உந்தன் பாதம் தேடினேன். வாழும் எந்த தேவன் உந்தன் கீதம் பாடினேன். திருவுணவாய் தேடியே வந்தார் திரு செல்வம் கோடியே தந்தார். திருவுணவாய் தேடியே வந்தார் திரு செல்வம் கோடியே தந்தார். என்னை ஆளும் அண்ணல் இயேசுவை என்றும் பாடுவேன் நன்றி கூறுவேன். நாளும் பொழுதும் நாதன் உந்தன் பாதம் தேடினேன். வாழும் எந்த தேவன் உந்தன் கீதம் பாடினே. ஒரு கொடி கிளையாய் உறவினில் வாழ உறுதியை அளிப்பவன் இறைவன். ஒரு குடை நிழலில் உலகினை இணைத்து குடும்பமாய் வளர்த்திடும் தலைவன். ஒரு கொடி கிளையாய் உறவினில் வாழ உறுதியை அளிப்பவன் இறைவன். ஒரு குடை நிழலில் உலகினை இணைத்து குடும்பமாய் வளர்த்திடும் தலைவன். அவனின்றி அணுவும் அசையாது அருளின்றி உலகம் விடியாது. அவனின்றி அணுவும் அசையாது அருளின்றி உலகம் விடியாது. அருள் தரும் ஆண்டாய் அவனையில் மாற நன்மைகள் நிறைக்கின்றார் நன்றி பாடுவேன். நாளும் பொழுதும் நாதன் உந்தன் பாதம் தேடினேன். வாழும் எந்த தேவன் உந்தன் கீதம் பாடினேன். நாளும் பொழுதும் நாதன் உந்தன் பாதம் தேடினேன். வாழும் எந்த தேவன் உந்தன் கீதம் பாடினேன். திருவுணவாய் தேடியே வந்தார் திரு செல்வம் கோடியே தந்தார். திருவுணவாய் தேடியே வந்தார் திரு செல்வம் கோடியே தந்தார். என்னை ஆளும் அண்ணல் இயேசுவை என்றும் பாடுவேன் நன்றி கூறுவேன். என்றும் பாடுவேன் நன்றி கூறுவேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.